SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
வணக்கம் பழ நெடுமாறன் ஐயா, நேற்று முன்தினம் நீங்கள் 84வது அகவையை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். உங்கள் அரசியல் பயணம் மிக நீண்டது. இந்த நீண்ட பயணத்திலும் கொள்கை மாறாமல் ஒரே சிந்தனையுடன் செயற்பட்டு வருகிறீர்கள்.
என்ன மாதிரியான சிந்தனை?
அதாவது தமிழ் தேசியம் குறித்த சிந்தனை. வாக்கு அரசியலில் விலை போகாமல் ஒரே சிந்தனையில் இப்பொழுதும் செயல்பட்டு வருகிறீர்கள். அந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார், அந்த பயணத்தை நெறிப்படுத்தியவர்கள் யார் என்று நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
எனது தந்தை அவர்கள் அரசியலில் ஈடுபாடு கொள்ளவில்லை, மாறாக வாழ்வாங்கோராகவும் அவர் தமிழ் தொண்டில் ஈடுபட்டார். மதுரை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக இருந்தார், மதுரை திருவள்ளுவர் கழகத்தின் தலைவராக இருந்தார், பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறார். தமிழர்களுக்கென்றே தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல மாநாடுகள் மரமேடைகள் திருவிக்கா போன்றவர்களெல்லாம் இணைத்து கொண்டு செய்திருக்கிறார். அவருடைய தொண்டுதான் எனக்கு அடித்தளமாக அமைந்தது. அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் அங்கே படிப்பதற்காக சென்றபோது அங்கிருந்த சூழ்நிலை அதற்கு உதவியாக இருந்தது. எனக்கு பேராசிரியராக பொமினாய் சுந்தரனார் அவர்கள் இருந்தார்கள், இன்னும் மற்ற பேராசிரியர்களும் இருந்தார்கள். அவர்கள் ஊட்டிய உணர்வு தமிழ் தமிழர் என்ற சிந்தனை என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. நான் அங்கே கல்லூரி காலத்தில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் பொதுச் செயலாளராக நான் இருந்து பணியாற்றியிருக்கிறேன். 1960 நாங்கள் படிப்பை முடிக்கும் நேரத்தில் திமுகவிலிருந்து இவைக்கு சம்பத் அவர்கள் விலகி திராவிட நாடு அடைய முடியாத ஒன்று, தமிழ் தேசியம்தான் நடைமுறை சாத்தியமானது என்று கூறி வெளியே வந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். நானும் என்னுடன் படித்த நண்பர்களும் அதால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் அதில் சேர்ந்தோம். பிறகு 1964 அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு தமிழன் அகில இந்தியாவில் பெரிய கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருந்தது என்பது அன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நேருவின் மறைவுக்கு பிறகு முதலில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமர் ஆவதற்கு அவரே காரணமாக இருந்தார். அதன் காரணமாக உலகெங்கும் அவருடைய புகழ் பரவிற்று. கிங் மேக்கர் என்று அவரை அழைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு தமிழன் அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு சென்றது அதுவரை நடைபெறாத ஒன்று. அவரே விரும்பியிருந்தால் அவரே பிரதமராக இருக்க முடியும், ஆனாலும் அவரை விரும்பவில்லை. அப்போது அவர் சோசியலிச மனப்பான்மை கொண்டவர்களெல்லாம் காங்கிரஸில் வந்து சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதை இவிகே சம்பத் தலைமையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடன் இணைந்தோம். தலைவர் காமராஜருடன் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தேன். தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளராக மற்ற வகையில் இருந்தேன். அவரால் பல முறை பாராட்டப்பட்டிருக்கிறேன்.
அந்த காலத்தில் தான் நீங்கள் இந்திரா காந்திக்காக அடி வாங்கினீர்கள் இல்லையா?
ஆமா. காமராஜருடைய மறைவுக்கு பிறகு இரு காங்கிரஸையும் இணைத்தோம். அவர் காலத்திலேயே அதற்காக பேசி முடிவு செய்திருந்தால் இரு காங்கிரஸும் இணைந்தன. அப்போது எந்த பதவியிலும் இல்லாத நிலையில் இந்திரா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்தார். சாதாரணமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமர் அல்லது அமைச்சர் வரும்போது சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக எதிர்கட்சியினர் கருப்பு கொடி பிடிப்பது வழக்கம், ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. ஆனால் இந்திரா காந்தி பதவியில் எதுவும் இல்லை, ஆட்சியில் பதவியிலும் இல்லை, கட்சியிலும் பதவியில் இல்லை. அவர் மதுரைக்கு வரும்போது திமுகவினர் மரபுக்கு மாறாக அவருக்கு எதிராக கருப்பு கொடி என்ற பெயரால் அவரை தாக்குவதற்கு முயற்சி செய்த போது அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு பேரு கிடைத்தது. அதற்கு பின்னால் 1978 இந்த தாக்குதல் நடக்கிறது. 1979 இந்திரா காந்தி அவர்கள் திமுகவுடனேயே கூட்டு சேர்வது என்றும் முடிவெடுத்தார். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் அவரிடம் சென்று வாதாடி பார்த்தேன். அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்பதை அறிந்தவுடன் காங்கிரஸிலிருந்து நானும் என்னுடைய தோழர்களும் வெளியே வந்தோம். வெளியே வந்து நாங்கள் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கினோம். 1987 ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனா உடன்பாட்டிற்கு இணங்க இந்திய ராணுவம் அங்கே அனுப்பப்பட்டு விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் ஒழிப்பதற்கு முயன்றபோது இனிமேல் காங்கிரஸ் என்ற பெயரே நமக்கு தேவையில்லை என்று முடிவு செய்து தமிழர் தேசிய இயக்கம் என்ற பெயரில் நாங்கள் இயங்கத் தொடங்கினோம். காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர்கள் சரிவர புரிந்து கொள்ளவும் இல்லை. ஒரே ஒரு விதிவிலக்கு இந்திரா காந்தி மட்டுமே, அவர் அதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்தார். அதை அவர் செயல்படுத்துவதற்குள் அவர் சுடப்பட்டு மறைந்து போனார். அதற்கு பின்னால் வந்த யாருக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையை புரியவில்லை. புரியாதன்மையின் காரணமாக சிங்கள ஆட்சிகள் விரித்த வலையில் அவர்கள் விழுந்து சிங்கள இராணுவத்திற்கு இராணுவ பயிற்சியும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து அவைகளெல்லாம் இந்தியாவின் இருந்த அரசுகள் ராஜீவ் காலத்திலிருந்து மோடி அவர்கள் காலம் வரையிலும் தவறான ஒரு கொள்கையை பின்பற்றினார். சுருக்கமாக ஒரு வழியில் சொன்னார், சிங்கள அரசை எப்படியாவது திருப்தி செய்து தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதற்கு ஈழத்தமிழர்களை பலிகடாக ஆக்குவதற்கு அவர்கள் தயங்கவில்லை. இதன் விளைவு யானை தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதை போல இந்திய அரசின் இந்த தவறான கொள்கை இன்றைக்கு சீனாவை கொண்டு வந்து இலங்கையில் ஆழமாக கால் ஒன்று வைத்துவிட்டு ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் இது அபாயம் அல்ல, இந்தியாவுக்கே அபாயம், இந்தியாவின் தெற்கு வாயிலில் அபாயம் கதவை தட்டி. நேரு அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது 1962 சீன படையெடுப்பு நடந்தது. நேரு அவர்கள் அதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்தார்கள், வடக்கே சீனா எதிரி நாடாகிவிட்டது, மேற்கே பாகிஸ்தான் என்றைக்கும் எதிரி நாடு, ஆகவே வட இந்தியாவில் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் எதையும் அமைக்கக்கூடாது என்று நேரு உத்தரவு போட்டார். அமைக்கப்பட்ட சில தொழிற்சாலைகளும் தென்னிந்தியாவுக்கு மாற்றப்பட்டன. தெற்கே இலங்கையை தவிர வேறு ஒரு நாடும் கிடையாது. இலங்கை நமக்கு கட்டுப்பட்ட நாடு, ஆகவே தென்னிந்தியா என்பது அபாயகரமான பகுதி அல்ல என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய 4 மாநிலங்களிலும் 700 மேற்பட்ட இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, இன்றைக்கும் இருக்கின்றன.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நீண்ட நாள் அரசியல்வாதியும் முதல் உலகத்தமிழ் பேரமைப்பின் நிறுவன தலைவருமான பழைய நெடுமாறன்.
நேரு அவர்களும் அதற்கு பின்னால் இந்திரா காந்தி அவர்களும் என்ன நோக்கத்திற்காக இதை செய்தார்களோ அந்த நோக்கத்திற்கே இன்றைக்கு ஆபத்து வந்துவிட்டது. சீனாக்காரன் திபேத்திலிருந்து ஏவுகணை விட வேண்டியதில்லை. பக்கத்தில் 20 மைல் தொலைவில் மன்னாரில் இருந்தே தாக்க முடியும். ஆக இந்தியாவின் தவறான கொள்கை என்பது சீனாவை இலங்கையை ஆழமாக காலுண்டு செய்தது மட்டுமல்ல, இந்து மகாசமுத்திரத்தின் ஆதிக்கத்தை சீனாவின் பிடியில் கொடுத்துவிட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவையும் இலங்கையும் ஆண்ட காலம் வரை இந்து மகாசமுத்திரத்தின் கட்டுப்பாடு என்பது ஆங்கிலேயரிடம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் வெளியே சென்ற பிறகு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சீனாவின் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. மியான்மர், வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் சீன கடற்படை தளங்களை அமைத்து விட்டார். எதற்காக, யாருக்கு எதிராக? இப்போது தென்னாசியாவுக்கே ஆபத்து, இந்தியா மற்றும் தென்னாசிய நாடுகளுக்கே ஒரு பேராபத்து சீனாவினால். இது எதனால் வந்தது? விடுதலை புலிகள் அங்கே வலிமையாக இருக்கும் வரை அமெரிக்காவோ சீனாவோ அங்கே கால் ஊன்ற முடியவில்லை. திரிகோணமலை துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு தாரைமாற்பதற்கு ஜெயவர்த்தனா ரகசியமாக முயற்சி செய்த போது விடுதலை புலிகள் அது தங்கள் மண் என்பதற்காக மட்டும் அதை எதிர்த்து போராடவில்லை, மாறாக இந்தியாவுக்கும் ஆபத்து என்பதற்காகத்தான் எந்த அந்நிய நாட்டின் இராணுவ தளமும் அங்கே வரக்கூடாது என்பதற்காக புலிகள் தொடர்ந்து போராடினார்கள். ஆகவே வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு புலிகளை ஒழிப்பது என்று பெயரால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்தியாவுக்கு யார் எதிரி நாடோ அவனை கொண்டு வந்து இலங்கையில் இறக்குவதற்கு உதவி செய்திருக்கிறார்.
இந்த அபாயம் அதிகரித்த போது 2007 நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருந்தீர்கள், தென்கோடி முனை வரைக்கும் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டீர்கள், இலங்கை தீவில் உள்ளவர்களுக்கு மருந்துகள் அனுப்ப முயற்சிகள் செய்தீர்கள். ஆனால் அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கூறினார்கள். நீங்களும் உண்ணாவிரதத்தை கைவிட்டீர்கள். ஆனால் அந்த உத்தரவாதத்தை கொடுத்தவர்கள்
அதுதான் நடந்திருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த அபாயத்திலிருந்து எப்படி தப்புவது என்பது ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த அபாயத்தை முறியடிப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். ஆனால் இந்தியாவுக்கு வந்திருக்கிற அபாயத்தை எப்படி தடுக்கப் போகிறீர்? உத்தரவாதத்தை நிறைவேற்றவில்லை. நார்த்தை நிறுத்துவதற்காக எல்லா முயற்சியும் செய்து இந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எழுத்துப்பூர்வமாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தன் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார் கடிதம். நான் இந்த பொருள்களை அனுப்புவதற்கு உதவி செய்வேன், என்னை நம்பி உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று எழுதி கொடுத்த கடிதம் இருக்கிறது. ஆனால் அந்த கடிதத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி அவர் நடக்க
அதை நிறைவேற்றவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேட்டீர்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்?
அவர் சந்திப்பதற்கு தயாராக இல்லை. கடிதம் எழுதினேன், பத்திரிகையில் அறிக்கை வெளியிட்டேன். பல கட்சி தலைவர்கள் அவரை கண்டித்தார்கள். ஆனால் அவர் எதுவும் செய்யவில்லை. இந்திய அரசு ஆட்டுவித்தபடி ஆடுகிற பொம்மையாக அவர் இருந்தார். 2008 2009 நடைபெற்ற ஈழத்தமிழர் படுகொலைகளுக்கு பார்த்து கொண்டவர் சும்மா இருந்ததுக்கு காரணம் 2G ஊழல் அப்போதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 2G ஊழலை அவர் பெரிதாக நினைத்தார். தவிர 2,00,000 தமிழர்கள் படுகொலையாவதை பற்றி அவர் கவலைப்படவில்லை.
இப்படியான ஊழல் சிக்கல்கள், அண்மையில் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியல் குழப்பங்கள், ஒரு தனி மனிதனாக, ஒரு பொது மனிதன் தமிழன் தன் அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு வாழ்வதற்காக என்ன செய்ய முடியும்?
இன்றைக்கு டில்லியில் அமைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் அரசு முழுக்க முழுக்க முற்றிலுமாக நமக்கு எதிரான அரசு. தொல்காப்பியர் காலத்திலிருந்து எந்த சமஸ்கிருத பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து தமிழர்கள் போராடி வந்திருக்கிறோமோ, தொல்காப்பியர் போராடினார், திருவள்ளுவர் போராடினார், வரிசையாக நம்முடைய புலவர்கள் வடமொழி பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து போராடினார். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆட்சி படைக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். ஆகவே இந்தியாவில் உள்ள பிற எல்லா மொழிகளும் சமஸ்கிருத பண்பாட்டுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டன. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் அவர்களெல்லாம் தமிழர்களாக இருந்தவர்கள் தானே. சமஸ்கிருத கலப்பினால் மொழிகள் தெரிந்து போயின. 10 ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த கலப்புகள் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து போய் தெலுங்கர்களாக, கன்னடர்களாக, மலையாளிகளாக போய்விட்டார்கள். இந்தியாவில் உள்ள எல்லா மொழி குடும்பங்களும் சமஸ்கிருதத்துக்கு அடிமணிந்துவிட்டன. தமிழ் ஒன்றுதான் எடுத்து போராடி கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய பண்பாட்டை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார். அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சல்லிக்கட்டு போராட்டம் அதனுடைய விளைவு. தமிழர் பண்பாட்டை அழிப்பதை எதிர்த்துதான் மாணவர்கள் கொதித்தெழுந்து போராடினார். ஆக இந்த பிரச்சனை என்பது நமக்கு தமிழர்கள் குறிப்பாக வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பண்பாட்டையும், நம்முடைய மொழியையும், நம்முடைய பழக்க வழக்கங்களையும், நம்முடைய வரலாற்றையும் சிதைக்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார், தொடர்ந்து செய்வார். இதை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக வேண்டும். இலங்கையில் எப்படி சிங்கள மொழி அங்கே தமிழின் மீது ஆதிக்கம் செலுத்தி அடக்கி ஒடுக்குவதற்கு முயற்சி செய்ததோ அதே நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்களும் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இதை எதிர்த்து போராடாவிட்டால் நம்முடைய மொழியும் பண்பாடும் அழிந்து போகும் என்பதில் சந்தேகம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நீண்ட நாள் அரசியல்வாதியும் முதல் உலகத் தமிழ் பேரமைப்பின் நிறுவன தலைவருமான பழைய நெடுமாறன். அடுத்து ஒரு கேள்வி ஐயா. 2009 பிறகு நீங்கள் ஒருவர்தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார், நம்பிக்கையுடன் இருங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் எப்பொழுது மக்கள் முன் தோன்றுவார்?
இந்த கேள்விக்குரிய பதில் அவர்தான் சொல்ல முடியும், வேறு யார் சொல்ல முடியும். அவர் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பிரபாகரன் அவர்கள் நடத்தியிருந்த விடுதலை போராட்டம் என்பது ஒருபோதும் ஓய்ந்து விடாது. அவர் தன்னுடைய மக்களுக்கு அவர் ஊட்டியிருக்கிற அந்த உணர்வு தொடர்ந்து அவர்களை போராடத்தான் வைக்கும், அடக்கவே முடியாது. எப்போது எந்த கட்டத்தில் அவர் பகிரங்கமாக வெளிவந்து அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துவார் என்பதை அவர் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு கிடைத்த மிக நம்பிக்கையான தகவல்களின் அடிப்படையில் தான் அவர் இருக்கிறார், அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்று நான் அழுத்த நிறுத்தமாக நான் கூறுகிறேன். அதில் ஆழமான நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன்.
இலங்கையிலே தற்பொழுது தமிழர்கள் அதிகமாக வாழும் இடங்களில் மதுக்கடைகள் பலவற்றை அரச ஆதரவுடனே ஆரம்பித்து தமிழ் மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி வருகிறார்கள். குறிப்பாக வடமாநிலம்தான் மது விற்பனையில் முன்னிற்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் டாஸ்மாக் கடைகள் மூலம் தமிழ் மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி வருகிறார்கள். இதற்கு எதிராக உலகத்தமிழ் இயக்கம் ஏன் ஒரு செயற்பாட்டையும் செய்யவில்லை அல்லது குரல் கொடுக்கவில்லை என்று கேட்கலாமா?
நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மதுவை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், நடத்துவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறோம். திருவள்ளுவர் காலத்திலிருந்தே திருவள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார் கள் உண்ணாமை. அவர் காலத்தில் ஏது இருந்தது இந்த தீமை. ஆக அதை எதிர்த்து போராடி மக்களுக்கு நல்லறிவு ஊட்டி அவர்களை திருந்த செய்வதன் மூலம் தான் அதை ஒழிக்க முடியும். ஆனால் மக்களையெல்லாம் மதுவுக்கு அடிமையாக்கிவிட்டால் அவரிடம் போர் குணங்கள் எல்லாம் போகும் என்பதை திட்டமிட்டு தான் இதை செய்கிறார். இடத்திலும் தமிழ்நாட்டிலும் இதே நோக்கத்துடன் தான் அவர்கள் செய்கிறார். 2000 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த கள்ளுக்கு மதுவுக்கு எதிராக நாம் நம்முடைய புலவர்கள் போராடி வந்து இருக்கிறோம், தொடர்ந்து போராடத்தான் வேண்டும், மக்களுக்கு தெளிவூட்ட.
உங்களுடைய பதில் என் மனதில் ஒரு கேள்வியை தோற்றுவிக்கிறது ஐயா. அதாவது இந்த மதுவிலக்கு பிரச்சாரம் குறித்து நாங்கள் அறியவில்லை. அதேபோல் அண்மையில் நடந்த சல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கூட நீங்கள் வெளியிட்ட அறிக்கைகளை பத்திரிகைகள் பிரசுரிக்கவில்லை என்ற கருத்தை நான் அறிவேன். இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் உங்களை இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கிறதா?
எனக்கு மட்டுமல்ல, அதாவது சலிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர்களுக்கு எதிராக அடக்குமுறை ஏற்படப்பட்ட போது நானும் மூத்த தலைவர் நல்லகண்ணவரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்தோம். அந்த அறிக்கையை கூட வெளியிடவில்லை. ஊடகங்கள் எப்படி இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்று சொன்னால், எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் பட்சபாதம் இல்லாமல் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது போய் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி அவர்கள் செய்திகளை போடுகிறார்கள் அல்லது போட மறுக்கிறார்கள். தமிழக அரசியலில் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக பார்ப்பன பத்திரிகைகள் திட்டமிட்டு அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான செய்திகளை அவர்கள் பரப்புகிறார்கள், பொய் செய்திகளை பரப்புகிறார்கள். இன்றைக்கு ஊடகம் அவர்கள் கையில் சிக்கியிருக்கிறது. ஆகவே அவர்கள் பொய்யான செய்திகளை அவர்கள் தொடர்ந்து பரப்புகிறார்கள்.
அதற்கும் மேலாக மாணவர்களின் செயற்பாடுகள், அது 2 வருடங்களுக்கு முன் நடந்த வெள்ளமாக இருக்கலாம், அல்லது கடந்த வருடம் நடந்த புயல் பேரழிவாக இருக்கலாம், அல்லது சல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம், அவர்கள் சமூக வலைத்தள ஊடகங்களை பயன்படுத்தி பெருவாரியாக மக்களை திரட்டக்கூடியதாக இருந்தது. மக்களை திரட்டுவதற்காக அந்த மாதிரியான செயற்பாடுகளில் உலக தமிழ் இயக்கம் ஈடுபட்டால் என்ன?
நேரடியாக நாங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், மக்களிடம் நேரடியாக தொடர்புடையோம். முக்கியமான பிரச்சனைகளுக்கு தொடர் கூட்டங்கள் நடத்துகிறோம். சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் கூட்டங்கள். லஞ்சம், ஊழல், தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது, லஞ்சம், லாவண்யம், இவை பற்றியெல்லாம் நாங்கள் மக்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலேயே நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். மக்கள் திரளாக கூடுகிறார்கள், ஆதரவு தருகிறார்கள், இது தெரிகிறது. இப்போது கூட சல்லிக்கட்டுக்கு பின்னாலே நடைபெற்ற சதியை பற்றி மக்களுக்கு அனுபவப்படுத்த வேண்டும், இதில் பாஜக செய்வது நம்முடைய பண்பாட்டை அழிப்பதற்காகத்தான் செய்கிறார்கள் என்ற உண்மை. சல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடவில்லை, நம்முடைய பண்பாட்டை காப்பதற்காக போராடினார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக சுற்றுப்பயணம் திட்டம் போட்டோம். அதற்குள் அரசியல் மாற்றங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் அதை சற்று தள்ளி வைத்திருக்கிறோம், மீண்டும் அதை தொடங்கும்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.